சுவாமி சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ அபிராமி அந்தாதி 73வது திருப்பாடல். அவர் எழுதிய உருவம். அன்பர்கள் தாம் போட்டும் தெய்வத்தை 3 கரணங்களாலும் வழிபட்டு இன்புறுவார்கள். மூர்த்தியை கண்ணால் கண்டும் தலையால் வணங்கியும் கையால் அர்ச்சனை செய்தும் காயம் என்னும் கரணத்தை ஈடுபடுத்துவார்கள். வாக்கினால் அம்மூர்த்தியின் திருநாமங்களையும் புகழையும் சொல்லி சொல்லி இன்புறுவார்கள். மனதினால் தியானிப்பார்கள். இவற்றில் தெய்வத்தை உடம்பினால் தொழுது செய்யும் செயல்கள் எளியவை. அவருடைய நாமத்தை சொல்வது அவற்றை விட சற்று கூடுதலான முயற்சியால் அமைவது. அடுத்ததுதான் எல்லாவற்றிலும் கடினமானது. இறைவனை தியானம் செய்வது என்பது எளிய செயலன்று. மனம் ஒரு நிலையில் நிற்கும் இயல்புடையதன்று. அதில் இறைவனுடைய திருவுருவை நிறுத்தி பழக வேண்டும். அபிராமி பட்டர் இந்த தியானம் கைவந்தவர். அம்பிகையை புறக்கண்ணால் தரிசிப்பதோடு நில்லாமல் அவள் அங்க நலன்களை உள்ளேயும் தரிசிப்பவர். பலகாலம் வாக்கினால் சொல்லி சொல்லி அவ்வாறு சொல்லும் போதெல்லாம் உள்ளே எண்ணி எண்ணி அம்பிகையின் திருவுருவத்தை உள்ளத்தை எழுதி எழுதி இன்புறுகிறவர். இப்பொழுது இந்த பாடலில் அம்பிகையின் திருவுருவத்தை சொல்லாமல் எழுதுகிறார். அதை படிக்கும்போது நாமும் நம் உள்ளத்தில் எழுதி கொண்டு பார்க்க வேண்டும். அம்பிகை வீற்றிருக்கிறாள். அவள் அழகிய கதம்ப மலர் மாலையை அணிந்திருக்கிறாள். அது பளிச்சென்று கண்ணில் படுகிறது. அவள் கதம்பவனத்தில் வசிக்கிறவள். கதம்ப மலரை குழலில் அணிகிறவள். செவியிலே செருகிக் கொள்கிறவள். கதம்ப மாலையே மார்பில் அணிந்து செம்பாந்து வீற்றிருக்கிறவள். அதனால் இந்த பாடலில் முதலில் தாமம் கடம்பு என்று பாடலை ஆரம்பிக்கிறார். தாமம் என்றால் மார்பில் அணியக்கூடிய மாலை. கடம்பு என்றால் கதம்ப மாலை. இதை கூறிய பிறகு திருமார்பை பார்த்து சற்றே தம் பார்வையை பக்கவாட்டில் திருப்புகிறார் அபிராமி பட்டர். அவள் திருக்கரங்களில் ஏந்தியிருக்கும் 5 மலர்களாகிய பஞ்சபானத்தை காட்டுகிறார். பலமுறை அவர் அவற்றை பற்றி சொல்லியிருக்கிறார். சொன்னால் என்ன, இன்னும் நாம் கண்ணை மூடிக்கொண்டால் அந்த வடிவம் தோன்றவில்லையே. இருட்டுதானே தெரிகிறது. எத்தனை தடவை சொன்னாலும் நிற்கவில்லையே. அதற்காக விட்டு விடலாமா? திருப்பி திருப்பி சொல்கிறார். இதோ ஆயுதங்கள் என்கிறார். அதனால் இந்த பாடலின் அடுத்த வரியை படை பஞ்சபானமும் என்கிறார். அம்பை சொன்னால் வில்லையும் சொல்ல வேண்டியதுதானே. வில்லு இல்லாமல் அம்பு உண்டா? இதோ அம்பிகையின் திருக்கரத்தில் உள்ள கரும்பாகிய தனுவை காட்டுகிறார். ஆனால் அடுத்து தனு கரும்பு என்கிறார். அதன் பிறகு பாடலின் அடுத்த வரியை யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது என்று அமைக்கிறார். அம்பிகையை வழிபடுகிறவர்கள் எத்தனையோ பேர். யட்சர், கிண்ணரர், கந்தர்வர், வித்யாதரர், தேவர்கள் எல்லோரும் அம்பிகையின் திருவுருளை யாசிக்கிறார்கள். அந்த பெருமாட்டியின் மந்திரங்களை ஜபம் பண்ணுகிற சாதகர்கள் பலர். பைரவர்கள் என்று ஒரு கூட்டத்தினர். அவர்கள் அம்பிகையை எப்பொழுதும் வழிபடுகிறார்கள். அவர்கள் அம்பிகையை நள்ளிரவில் வழிபடுவார்கள். சாக்தர்கள் நடுயாமத்தில் சிறப்பான பூஜை புரிவார்கள். எல்லோரும் உறங்கும் நேரத்தில் அவர்கள் விழித்திருந்து அம்பிகையை வழிபடுவார்கள். இதை அபிராமி பட்டர் நினைப்பூட்டுகிறார். ஆதலால் இந்த பாடலின் அடுத்த வரியை யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது என்று அமைக்கிறார். சிவபெருமானுக்கே மகாபைரவர் என்பது ஒரு பெயர். அவர் இம்பெருமாட்டியுடன் தனியே இருந்து அவளை போழுகிற காலம் நள்ளிரவு. மகாபைரவ பூஜிதா, மார்த்தாண்ட பைரவாராத்யா என்று சிவபெருமானாகிய பைரவர் அம்பிகையை வழிபடுவதை குறிக்கும் நாமங்கள் லலிதா சஹஸ்ரநாமத்தில் வருகின்றன. மகாபைரவராகிய சிவபெருமானே அம்பிகையை வழிபடுவதாக கூறியதால் அதை யாமத்தில் வைரவர் ஏத்தும் பொழுது என்று அர்த்தமாக கொள்ளலாம். யார் வழிபட்டாலும் பூஜை பண்ணினாலும் அவருடைய திருவடியையே லட்சியமாக கொள்வார்கள். அந்த அடியே யாவருக்கும் தாபத்ரயங்களை போக்கும், நிழலை தருவது. அதுவே மோட்ச சாம்ராஜ்யமாக விளங்குவது. பக்தர்களுக்கு புகலிடமாகவும் பாதுகாப்பு தரும் மரணாகவும் இருப்பது அம்பிகையின் திருவடி. ஆதலால் பாடலின் அடுத்த வரியை எமக்கென்று வைத்த சேமம் திருவடி என்று அமைக்கிறார். அடியை தரிசித்து மறுபடியும் கண்ணை மேலே உயர்த்துகிறார் அபிராமி பட்டர். அம்பிகையின் 4 திருக்கரங்கள் தெரிகின்றன. ஆதலால் செங்கைகள் 4 என்று அமைக்கிறார். மாலையையும் பஞ்சபானங்களையும் வில்லையும் திருவடிகளையும் திருக்கரங்களையும் கண்ட பிறகு ஒட்டுமொத்தமாக அந்த சமுதாய சோபை எப்படி இருக்கிறது? முதல் பாட்டிலேயே உதிக்கின்ற சிங்கதிர் என்று தொடங்கியவர். அதனால் ஒரே செஞ்சோதி பிழம்பாக அம்பையை ஒளிர்கிறாள் என்கிறார். அதனால் அடுத்த வரியை ஒளி செம்மை என்று அமைக்கிறார். இப்பொழுது அம்பிகையின் திருநாமத்தை நினைக்கிறார். திரிபுர சுந்தரியாகிய அவளுக்கு திரிபுரை என்பதும் ஒரு பெயர். மூன்று மூன்றாக உள்ள பொருள்கள் எல்லாம் அவளாக இருக்கிறாள். அதனால் நாமம் திரிபுரை என்று கூறுகிறார். மூன்று என்றதை குறிக்கும் இந்த திருநாமத்தை சொன்னவுடன் அபிராமிப்பட்டருக்கு அம்பிகையின் திருமுக மண்டலத்தில் உள்ள மூன்று திருவிழிகள் நினைவுக்கு வருகின்றன. கதிரவனையும் சந்திரனையும் அக்னியையும் மூன்று விழிகளாக கொண்டவள் அபிராமி. கண்மூன்றும் கருத்தில் வைத்து என்று அம்பிகையின் மூன்று கண்களையும் முன்பு சொன்னவர் இப்பொழுது ஒன்றோடு இரண்டு நயனங்களே என்று அமைக்கிறார். நெற்றிக்கண்ணாகிய ஞானக்கண் தனிச்சிறப்பு உடையது. எல்லோருக்கும் முகத்தில் இரண்டு கண்களே உண்டு. சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் யாருக்கும் இல்லாத தனிச்சிறப்பாக நெற்றியிலே கண் இருக்கிறது. அந்த சிறப்பை நோக்கி அதை தனியே வைத்து ஒன்றோடு என்று சொல்லி பின்பு மற்றவற்றை இரண்டு நயனங்களே என்றார். முக்கண்ணியை என்று பின்னும் சொல்வார். அம்பிகைக்கு திரிநயனா, திருலோச்சனா, திரேம்பகா என்றுள்ள திருநாமங்கள் அப்பெருமாட்டி மூன்று கண்களை உடையவள் என்பதை புலப்படுத்துகிறது. இவ்வாறு அம்பிகையின் திருவுருவத்தை தம் உள்ளத்தில் எழுதி கொண்ட அபிராயப்பட்டர் தாம் எழுதிய இந்த பாடலை தாமம் கடம்பு, படை பஞ்சவானம், தனு கரும்பு, யாமம் வைரவர் இயத்தும் பொழுது, எமக்கென்று வைத்த சேமம் திருவடி, செங்கைகள் நான்கு, ஒளி செம்மை, அம்மை நாமம் திரிபுரை, ஒன்றோடு இரண்டு நயனங்களை என்று அழகாக அமைக்கிறார். இங்கனம் அம்பிகையின் திருவுருவத்தை தியானம் செய்து மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அபிராயப்பட்டர் கூறிய இந்த பாடலானது அம்பிகையின் திருவுருவத்தை மிக அழகாக வர்ணனையாக அருளி செய்திருக்கிறார். அந்த பாடலை நாமும் அவர் கூறிய இலக்கண நடையிலேயே ஸ்லோகங்களாக பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரம் நினைக்கிறேன். ராதேகிருஷ்ணா.